ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் 9வது ஸ்கந்தத்தில் அத்தியாயம் 156 157 இரண்டையும் சேர்த்து அனுபவிக்கலாம். மாந்தாத்தா. அம்பரீஷ மன்னனது புதல்வர்கள் விரூபன், கேதுமான், சம்பு என்று மூவர். விரூபனின் புதல்வன் ரிஷதஸ்வன், அவனது புத்திரன் ரதீதரன் மக்கட்பேறு இல்லாதிருந்ததால் தன் வம்சம் தொடரும்படி அருள வேண்டும் என்று அங்கீரச மகரிஷியை வேண்ட அவரும் ரதீதரனுக்கு பிரம்ம தேஜஸுடன் கூடிய புதல்வர்களை தோற்றுவித்தார். இவர்கள் ஆங்கீரசர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பரீட்சித். மனுவின் 10 புத்திரர்களில் 7 புதல்வர்களின் வம்சங்களைப் பற்றி கூறினேன். திரன் கவி என்னும் இருவர் துறவு எண்ணம் மேலிட இருந்ததால் வம்சம் இல்லாதவர்கள் ஆயினர். இனி 10வது புதல்வன் இஷ்வாகுவை பற்றி கூறுகிறேன் கேள் என்று சுகபிரம்மம் கூறத் தொடங்குகிறார். ஒரு சமயம் மனு மன்னன் தும்ம அவனது மூக்கிலிருந்து இஷ்வாகு என்னும் புத்திரன் தோன்றினான். அவனுக்கு 100 புதல்வர்கள். அவர்களில் விகுக்ஷி, நிமி, தண்டகன் என்னும் மூவரும் மூத்தவர்கள். இந்த 100 புதல்வர்களில் ஆரியவர்த்தம் என்னும் இந்த புண்ணிய பூமியின் கிழக்கு பகுதிகளை 25 பேரும், மேற்கு பகுதிகளை 25 பேரும், தெற்கு வடக்கு பகுதிகளை 47 பேரும், மூத்தவர்களான மூவரும் நடுப்பகுதிகளையும் ஆண்டு வந்தனர். இஷ்வாகு மன்னன் அரசபோகத்தில் வெறுப்பு உண்டாகி யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு அந்த யோகத்தால் உடலை துறந்து பரமபதத்தை அடைந்தான். அவன் புதல்வன் விகுக்ஷியின் புத்திரன் புரஞ்சயன். கிருதயுகத்தில் தேவாசுர யுத்தத்தின் போது தேவர்கள் அசுரர்களிடம் தோற்று சிறந்த வீரனான புரஞ்சயனை தங்களுக்கு உதவி புரிமாறு வேண்டினர். அப்பொழுது புரஞ்சயன் தேவர்கோன் தனக்கு வாகனமாக வருவதானால் தான் உதவிக்கு வருவதாக நிபந்தனையிட்டான். முதலில் இந்திரன் மறுத்தாலும் சர்வாந்தர்யாமியான பகவான் நியமிக்க அவன் ஒரு காளை உருவம் தாங்கி புரஞ்சயனுக்கு வாகனமாக நின்றான். புரஞ்சயன் காளையில் ஆரோகணித்து அதனுடைய திமிலில் அமர்ந்து அசுர நகரத்தை முற்றுகையிட்டான். அசுரர்களுடன் மயிர்கூச்செறியும் பெரும் போர் நிகழ பல்லம் என்னும் தன் பாணத்தால் தன்னை எதிர்த்தவர்கள் அனைவரையும் யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தான். அசுரர்கள் சின்னா பின்னமாகி தங்களது பாதாள லோகத்திற்கு ஓடிவிட்டனர். இப்படி அவர்களை வெற்றி கொண்டு அசுர நகரின் செல்வங்கள் அனைத்தையும் இந்திரனுக்கு அளித்தான். இந்திரன் வாகனமாக கொண்டு புகழ் பெற்று இந்திர வாகனன், ககுத் சன், ககுத் காளையின் திமிர் என்னும் சிறப்பு பெயர்களை பெற்றான். இந்த ககுத்சன் வம்சத்தில் அநேக அரசர்கள் வழி வழியாக தோன்றி அரசாட்சி புரிந்து வந்தனர். அவர்களில் பிருகதஸ்வனின் குமாரன் குவலயாஸ்வன் மிக்க வலம் கொண்டவனாகி உதங்க மகரிஷியை மகிழ்விக்கும் பொருட்டு தன்னுடைய 21,000 பிள்ளைகளுடன் துந்து என்னும் அசுரனை கொன்றொழித்து துந்துமாறன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றான். அசுரன் துந்துவின் வாயிலிருந்து வெளிவந்த நெருப்பால் அவனது 3 பிள்ளைகள் தவிர மற்ற அனைத்து பிள்ளைகளும் அழிந்தனர். அந்த மூவரின் வம்சாவளியில் வந்த அரசர்களில் யுவனாஸ்வன் என்பவன் தனக்கு மக்கட்பேறு இல்லாமல் மனம் நொந்து போய் தன்னுடைய 100 மனைவிகளுடன் நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றான். அக்காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகணங்கள் அரசனின் நிலை கண்டு கருணை கொண்டு மிகுந்த அக்கறையுடன் இந்திரனை குறித்து ஒரு வேள்வியை செய்தனர். அவ்வேள்வி நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் இரவு யுவனாஸ்வன் தாகம் தாங்காமல் அந்த வேள்விச்சாலைக்குள் சென்று தாகம் தணிக்க நீர் இல்லாதது கண்டு தாகத்தின் வறட்சியால் மந்திரித்து வைத்திருந்த கலச தீர்த்தத்தை தானே எடுத்து பருகினான். மறுநாள் காலை விழித்தெழுந்ததும் வேள்வியை நடத்தும் ரித்விக்குகள் மந்திரித்த கலசத்தில் நீர் இல்லாதது கண்டு அரசனிடம் புத்திர சந்தானம் ஏற்பட அபிமந்திரித்த கலச ஜலத்தை யாரோ பருகிவிட்டதாக கூறவும், பின் நடந்ததை தெரிந்து கொண்டு இது பகவத் சங்கல்பப்படியே நடக்கும் என்று பகவானை தியானித்து ஸ்தோத்திரம் செய்தனர். 10 மாதங்கள் செல்ல பிரசவ காலத்தில் அரசனது வயிற்றை பிளந்து கொண்டு ராஜ லட்சணங்களுடன் கூடிய ஒரு மகன் பிறந்தான். அந்த குழந்தை பிறந்ததும் தாய்ப்பாலுக்கு அழவும், மகரிஷிகள் இதற்கு யார் பாலூட்டுவார்கள் என்று கேட்க, மாம் தாத்தா, இதோ நான் தருகிறேன் என்று இந்திரன் கருணையுடன் அமிர்த பிரவாகம் கொண்ட தனது வலது கை ஆள்காட்டி விரலை குழந்தையின் வாயில் வைத்தான். விரலிலிருந்து பெருகிய அமிர்தத்தை தாய்ப்பாலாக பெருகியவன் மாந்தாத்தா என்ற பெயர் பெற்றான். அவன் பூமண்டலம் முழுதும் ஏக சக்கராதிபதியாக ஆட்சி செலுத்தி வந்தான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் பக்தி கொண்ட மாந்தாத்தா அனைத்தும் பகவானுடைய ஸ்வரூபமே என்ற திருட விசுவாசத்துடன் பகவானை ஆராதித்து வந்தான். சூரியன் உதிக்கும் இடத்திலிருந்து அஸ்தமனமாகும் இடம் வரை பூமண்டலம் முழுவதுமே மாந்தாத்தாவின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசமாக இருந்தது. மாந்தாத்தாவின் மனைவி பிந்துமதி, அவர்களுக்கு 3 புத்திரர்களும் 50 பெண்களும் பிறந்தனர். அரசன் மாந்தாத்தா சகலவித செல்வ செழிப்பும் சர்வதேவதா ஸ்வரூபனும் சர்வாந்தர்யாமியும் இந்திரியங்களுக்கு எட்டாதவனுமான யஜ்ஞஸ்வரூபியான ஸ்ரீஹரியை சதா சர்வ காலமும் ஆராதித்து கொண்டு ராஜ தர்மத்தின் வழியில் அரசாட்சி புரிந்து வரலானான். அடுத்து சௌபரி மகரிஷியை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் சௌபரி என்னும் மகரிஷி யமுனா நதி வெள்ளத்தில் மூழ்கி நின்றவாறு தவம் புரிந்து வருகையில் நீரில் 2 பெரிய மீன்கள் காம லீலையில் களியாட்டம் புரிய அவற்றை சூழ்ந்து குட்டியும் குளவானுமாக பல மீன்கள் சுற்றி வருவதைக் கண்டு கனப்பொழுதில் மனம் மாறி இல்லறம் ஏற்க விரும்பினார். உடனே அரசன் மாந்தாத்தாவிடம் சென்று அவனது 50 பெண்களில் 1 பெண்ணை தனக்கு மனைவியாக அளிக்க வேண்டினார். அவரது தவத்தின் மேன்மையை அறிந்த அரசன், மகரிஷியே, ஒரு ஸ்வயம் வரம் ஏற்பாடு செய்கிறேன். எந்த பெண் உம்மை விரும்புகிறாளோ அவளை உமக்கு மனம் செய்விக்கிறேன் என்று வினயத்துடன் கூறினான். மன்னன் தன்னை புறக்கணிக்கும் எண்ணம் கொண்டு இவ்வாறு ஒட்டாமல் பதிலுரைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சௌபரி மகரிஷி முதுமையும் விகாரமுமாக இருக்கும் தன்னுடைய உடலை தன் தவ மகிமையால் எவ்வன சுந்தர புருஷனாக மாற்றிக்கொண்டார். மன்னனின் அந்தப்புற சேவகர்கள் மகரிஷியை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் செல்ல அங்கிருந்த 50 பெண்களும் அவரையே தங்கள் மணாளனாக அடைய விரும்பினார்கள். பெண்களின் விருப்பத்தை கேள்வியுற்ற மாந்தாத்தா இதுவே பகவத் சங்கல்பம் என்று கருதி 50 பெண்களையும் சௌபரி மகரிஷிக்கு மணமுடித்து வைத்தான். சௌபரி இல்லறத்தில் மோகம் கொண்டல்லவா இப்படி மணந்தார்? உடனே தன் தவ வலிமையினால் அனைத்து விதமான போக வஸ்துக்களையும் வரவழைத்து 50 மாளிகைகள், உத்தியானவனங்கள், தோட்டங்கள், நீரோடைகள், பூஞ்சோலைகள் முதலியவற்றை உண்டாக்கினார். மேலும் அரசிளங்குமரிகளுக்கு ஏற்ற வகையில் பட்டாடைகள், ஆபரணாதிகள், பட்டு மெத்தைகளுடன் கூடிய கட்டில்கள், அறுசுவை உண்டிகள், பணிபுரிய சேவகரும் சேடியரும் போன்ற அனைத்தையும் உண்டாக்கி 50 உடலை எடுத்துக்கொண்டு தன் 50 மனைவிகளுடன் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு வந்தார். பல ஆண்டுகள் கழிந்ததும் மகரிஷியின் இல்லறம் இன்ப வேட்கை தணியாமல் தீயிலிடப்பட்டும் நெய்யை போன்று கொழுந்துவிட்டு எரிந்த வண்ணம் இருந்தது. வேதத்தை கற்று அத்தியயனம் செய்து அதன் மேன்மையை அறிந்தவரான சௌபரி ஒரு நாள் திடீரென்று தன் நிலைமையை, மீன்களின் கனநேர சேர்க்கையை பார்த்து தான் நிலை தடுமாறியதை, படுகுழியில் விழுந்து விட்டதை நினைத்து பார்க்கலானார். ஐயோ, என்னே என் அறிவின்மை! வெகு நாட்களாக காத்து வந்த என் பிரம்ம தேஜஸ் எல்லாம் முற்றிலுமாக இழந்து விட்டேனே என்று அனுதாபப்பட்டார். உடனே இல்லறத்தை துறந்து வைராகியத்தை மேற்கொண்டு கானகம் சென்றார். மறுபடி தீவிரமான தவத்தில் ஈடுபட்டு மோட்ச மார்க்கத்தை தேடி முடிவில் பகவானை சென்றடைந்தார். கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற கொள்கையுடன் அவரது 50 மனைவிகளும் அவரை தொடர்ந்து கானகம் சென்று தங்கள் கணவரது மகிமையால் தாங்களும் அவருடன் இணைந்து நற்கதி அடைந்தனர். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் நவாசுதேவம் பிரணிபத்யசீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.